நாம் இந்த நாட்களிலும் கூட இந்த தடை சட்டம் வர ஆரம்பித்ததிலிருந்து நாம் லைவ் ஸ்ட்ரீமில் நாம் பல காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் கட்டமாக இந்த கொரோனா வைரஸை குறித்து நம்ம தொடர்ந்து 9 நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். 9 நாட்கள் தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து 9 நாட்கள் பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒரு வாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையின் அந்த கடைசி வாரத்தை குறித்து நாம் ஒரு வாரம் முழுவதும் பார்த்தோம். நேற்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் ஆராதித்தோம். அதுவரையிலும் என்ன நடந்தது, தம்முடைய சீஷர்கள் விசுவாசிக்கிறவர்கள் மூலமாய் கர்த்தர் செய்யப்போகிற காரியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நேற்று தினம் வரையிலும் அவருடைய உயிர்த்தெழுதலை நாளை நினைவு கூர்ந்த வரையிலும் அதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் இந்த தடை சட்டம் தொடர்ந்து 30ஆம் தேதி வரையிலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நாமளும் இந்த நேரத்தில் ஒரு புதிய சப்ஜெக்டுக்குள்ளே இன்னையிலிருந்து செல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். இன்றையிலிருந்து நாம் ஒரு புதிய காரியம், நேற்றோடு இந்த உயிர்த்தெழுதலின் காரியங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றையிலிருந்து அடிப்படை சத்தியங்கள், தேவ பிள்ளைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியங்கள் இன்னையிலிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது முடிகிற வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நமக்கு வந்து வசனத்தின் அடிப்படையிலே தெளிவில்லாமல் இருக்கும். நம்ம வந்து ரட்சிப்புன்ற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும், ரட்சிக்கப்பட்டையான நம்ம கேட்குறோம். ஆனால் உண்மையிலே ரட்சிப்பு என்றால் என்ன என்பது பெரும்பாலும் நிறைய பேருக்கு வசனத்தின் அடிப்படையில் தெரியறதில்லை. சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்ட நிச்சயமே இல்லாமல் ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் கை தூக்கிட்டு நின்றுருப்பாங்க. அவங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அது ரட்சிக்கப்பட்டதே அவங்களுக்கு தெரியாது. எங்கே போனாலும் ஒப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது, அது எப்படின்னா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, உண்மையிலே அவங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்காது, ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டதாக நினைத்து கொண்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது அதோட டேஞ்சர். இவங்க ரட்சிக்கப்பட்டதாக நினைத்து அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கடைசியிலே கர்த்தருடைய நாளிலே அவர்கள் அந்த ஆத்மா நரகத்துக்கு போய் சேர்ந்துடும். அதனாலே ரட்சிப்பிலிருந்து ஆரம்பித்து அடிப்படை சத்தியங்களை ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறபடி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நம்ம பார்க்க போகிறோம். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றால் என்ன, வியாதியஸ்தர்களுக்கு ஜெபித்தல், கர்த்தருடைய பந்தி, இப்படி அடிப்படை சத்தியங்கள், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியங்கள். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதை நாம் இன்றையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ரட்சிப்பு அப்படின்னா என்ன என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நாளிலும் இப்படியாக நாம் பல காரியங்களை ஒவ்வொரு நாளிலும் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:4 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 2:4 முதலாவது நான் வாசிக்கின்றேன். எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த சித்தம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இது ஆண்டவருடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களான்னு கேட்டீங்கன்னா அது நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர் ரட்சிக்கப்படுவார்கள். மற்றபடி ஆண்டவருடைய விருப்பம் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த ரட்சிப்பு அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால் இந்த ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அடிப்படையில் இதை குறித்து நமக்கு தெரியணும். ரட்சிப்பு என்ற வார்த்தை நமக்கு பிரசித்தம். ஆனால் இந்த ரட்சிப்பை என்னை பொறுத்த மட்டிலே இதை 2 காரியங்களாக, அதாவது 2 பகுதிகளாக நான் பார்க்கிறேன். அதாவது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பு, 2வது உலகத்திலிருந்து கிடைக்கிற ரட்சிப்பு, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கிடைக்கிற ரட்சிப்பு, 2வது உலகத்திலிருந்து கிடைக்கிற ரட்சிப்பு. இப்போ நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வாசிப்போம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் 2 வசனங்களை வாசிக்கிறேன். 5வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனியுங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாஸ்ட் டென்ஸில் இருக்கு பாருங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உலகத்தில் நடக்கிறது. 8வது வசனத்திலையும் வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்குது. அப்படின்னா இது இந்த உலகத்திலே நடந்துவிட்ட ஒரு காரியம். இந்த உலகத்தில் இந்த ரட்சிப்பு என்பது எப்படி வருகிறது என்றால், ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்பதை உணர்ந்து அவர்கள் வாழ்க்கையிலே அந்த தெய்வீகத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தல். நேற்று தினத்திலே காலை செய்தியிலே உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்று. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 47வது வசனத்தை வைத்து நேற்று தினத்தில் நாம் அதை குறித்து விவரமாக காலை ஆராதனையிலே நம்ம பார்த்தோம். உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலே இந்த ரட்சிப்பு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது எப்படி ஒரு நபருடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால், தேவ கிருபை, முதலாவது தேவனுடைய கிருபை, இரக்கம். இந்த கிருபையினாலே இவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். எப்படி என்றால், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் சேரும் பொழுது ரட்சிப்பு என்கிறது ஒரு நபருடைய வாழ்க்கையில் வருகிறது. ரட்சிப்பு என்றால் மீட்பு, விடுதலை என்று அர்த்தம். அப்படியானால் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற மனுஷன் முதலாவது தான் பாவ சுபாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். புரிதல, பாவம் செய்வதனால் யாருமே பாவி கிடையாது. ஆனால் பாவ சுபாவத்திற்கு எந்த ஒரு நபரும் பிறக்கும் பொழுதே அடிமையாக இருக்கிறான். சங்கீதக்காரனாகிய தாவீது, நான் என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பாவத்தில் நான் பிறந்தேன் என்று சொல்லுகிறான். 51வது சங்கீதத்திலே அவன் பாவம் செய்த பொழுது அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு எழுதப்பட்டதான சங்கீதம்தான் 51வது சங்கீதம். அதிலே அவர் சொல்லும் பொழுது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறான். இங்கே பார்க்கும் பொழுது 5வது வசனத்தில் 51:5 இதை பார்க்கிறோம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்படின்னா ஒரு நபர் இந்த உலகத்தில் பிறக்கிறதற்கு முன்பதாகவே தாயின் கருவில் தோன்றும் பொழுதே அவன் துர்க்குணத்தோடு தான் தோன்றுகிறான். அந்த துர்க்குணத்தோடு தான் அவன் இந்த உலகத்திலே வந்து பிறக்கிறான், பாவ சுபாவத்தோடு பிறக்கிறான். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். எந்த ஒரு நபரும் பாவம் செய்வதனால் பாவி கிடையாது. ஆனால் பாவத்திற்கு அடிமையாகவே அவன் தாயின் கருவிலே தோன்றி பாவத்திற்கு அடிமையாகவே இந்த உலகத்தில் அவன் வந்து பிறக்கிறான். அப்படி பிறக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அந்த அடிமைத்தனம் அவனை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. வளரும் பொழுதே அந்த பாவ சுபாவம் அவனுக்குள்ளிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறு வயதிலிருந்தே சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த பாவ சுபாவமானது அவருக்குள்ளது வந்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் கூட பாருங்க, அடித்தால் அது திருப்பி அடிக்கும். நம்ம திருப்பி அடி நம்ம சொல்லி கொடுக்கறது கிடையாது, ஆனால் அதுவே என்ன செய்யும், திருப்பி அடிக்கும். அப்போ நம்ம வந்து அந்த கோபம் அதுக்கு வந்து இருக்குது. பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்கிற காரியம். ஒரு சின்ன குழந்தை ஓட பழகுகிறது. ஓட பழகுகிற நேரத்தில் அது வேகமாய் ஓடி இங்கே தடுக்கி கீழே விழுகிறது. விழுந்த வேகத்திலே அதுக்கு அடிபடுகிறது, வலிக்கிறது, கத்தி அழுகிறது. அப்போ அந்த அழுகையை நிறுத்துறதுக்கு நம்ம சுலபமாய் ஒரு காரியத்தை கையாளுவோம். எந்த இடத்துல தடுக்கி விழுந்துச்சோ அந்த இடத்த போய் நம்ம பட்டுன்னு ஒரு அடி அடித்தோம்னா உடனே அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிருது. இது இந்த கல்லு தான் ஒன்று தள்ளி விட்டுச்சுன்னு சொல்லி நம்ம அடித்தோம்னா உடனே அந்த குழந்தை சந்தோஷப்பட்டு சிரிக்கிறது. காரணம் என்ன, அந்த தள்ளி விட்ட அந்த கல்லை, அது தடுக்கி விட்டதான அந்த கல்லை நம்ம அடிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு வழி போகுமா, போகாது. ஆனால் அதற்கு பதிலுக்கு பதில் பழி வாங்கி விட்டோம் என்கிற ஒரு சந்தோஷம் அதுக்கு கிடைக்குது. அந்த சந்தோஷம் அதை வந்து வலியை மறந்து சிரிக்க வைக்குது. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அது பாவத்துக்கு அடிமையா இருக்குது. பழி வாங்கும் சுபாவத்துக்கு அடிமையா இருக்குது. அதை நம்ம யாரும் சொல்லி கொடுக்கல, அது இயற்கையாவே அதற்கு அடிமையா இருக்குது. ஆகையினாலேதான் அந்த சுபாவம் அந்த குழந்தையின் வாழ்க்கையில் அது வளருது. வயசுக்கேற்ற விதத்தில் அது வளர்ந்து கொண்டே போகிறது. இப்படி மனிதன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த அடிமைத்தனத்து நிமித்தம் இந்த உலகத்திலே அவன் பாவம் செய்கிறவனாய் மாறுகிறான். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதத்தில், சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்தில், வயதிற்கு ஏற்ற விதத்தில் அவன் அந்த அடிமைத்தனம் அவனை பாவத்திற்குள் நடத்துகிறது. நம்ம வந்து அவன் பாவத்தில் நடத்தப்படுகிறதா பார்க்கிறமே தவிர அவன் அந்த பாவத்திற்குள் அடிமையா இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கறது கிடையாது. வெளியில ஒருத்தர் அடிமையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், ஆனா உள்ளுக்குள் மொத்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறன்றதை நம்ம பார்க்கறது கிடையாது. வெளியில பாத்தீங்கன்னா ஒருத்தன் சிகரெட் பிடிக்கிறான், இவன் சிகரெட் பிடிக்கிறதுக்கு அடிமைன்றோம். ஒருத்தன் குடிகாரனா இருக்கிறான், இவன் குடிக்க அடிமைங்கிறோம். வெளியில அவன் குடிகாரனா இருக்கிறத மட்டும்தான் பார்த்து அவன் குடிக்க அடிமைங்கிறோம். ஆனால் அவன் பாத்தீங்கன்னா குடிக்க மட்டும் கிடையாது, எந்த ஒரு நம்ம மனுஷனும் எல்லாத்துக்குமே எல்லா கெட்ட விஷயத்துக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க. ஒருத்தன் குடிகாரனா இருக்க மாட்டான், ஆனா பாத்தீங்கன்னா அவன் வேற பல விஷயத்துக்கு அடிமையா இருப்பான். ஒருத்தர் சமுதாயத்தில் எல்லாருக்கும் உள்ள நல்லவனா இருப்பான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்தரங்கத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு அடிமையா இருப்பான். ஆகையினாலே பாவம் என்பது ஒரு மனிதனை பிறக்கிறதற்கு முன்பதாகவே அவனை அடிமைத்தனம் பண்ணி, அந்த அடிமைத்தனத்திலேயே பிறந்து, அடிமைத்தனத்திலேயே இந்த உலகத்திலே வந்து, அடிமைத்தனத்திலேயே அவனுடைய வாழ்க்கையை தொடங்குகிறது. அப்படி அவன் வயதிற்கேற்ற விதத்தில், சந்தர்ப்பத்திற்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்தில் அவன் பாவ மனுஷனாக அவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ரட்சிக்கிறார். அதுதான் இந்த உலகத்தில் வருகிறது. அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னா கிருபையினாலே இறக்கப்பட்டு கர்த்தர் நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பு எப்படி ஒரு நபருடைய வாழ்க்கையில் வருகிறது, மனம் திரும்பதிலும் பாவ மன்னிப்பும். அப்படின்னா முதலாவது மனம் திரும்புதல், அப்படின்னா இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும், இனி நான் இந்த தவறை செய்யக்கூடாது, இனி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாது என்று மனதிலே ஒரு திருப்பத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அந்த மனதிலே திருப்பத்தை வந்து நாம தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனதை மாற்றிக் கொள்கிறோம். இனி இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது, இதனால நமக்கு நல்ல காரியம் வராது, இதனால் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகும், நம்முடைய எதிர்காலம் கெட்டு போகும், நம்முடைய சரீரம் கெட்டு போகும், நம்முடைய குடும்பம் கெட்டு போகும், நம்முடைய சூழ்நிலைகள் கெட்டு போகும், இப்படி நம்ம யோசிக்கிறோம். அதனாலே நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது என்று மனம் திரும்புகிறோம். அப்போ ஒரு மனிதன் மனம் திரும்பி அந்த மனம் திரும்புதலினாலே அவன் வாழ்க்கையிலே தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. தான் மனம் திரும்பி அதற்காக அவன் மனஸ்தாபப்படணும். தான் இதுவரையிலும் வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கைக்காக மனஸ்தாபப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரியாக பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து, இயேசுவே என் பாவங்களுக்கு என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று பாவ மன்னிப்பை அவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு அவர் நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். நேற்று தினத்தின் காலை செய்தியிலும் அதை குறித்து நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து மன திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார், பாவத்தை ஜனங்களுக்கு அவர் நேரடியாய் மன்னித்தார். அதே காரியத்தை இன்றைக்கும் அவர் செய்கிறார், நமக்கு மனம் திரும்புதலை சொல்லிக் கொடுக்கிறார் வசனத்தின் மூலமாக. அடுத்ததாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. அவரிடத்துல வரும்பொழுது மாத்திரமே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் கழுவப்படுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திற்கு வருகிறோம். நம்முடைய பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. நாம் பரலோகத்தின் பிரஜைகளாக நாம் மாறிவிடுகிறோம். பரலோகம் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகையினாலே பாவத்திலிருந்து விடுபட்ட நிலைமைக்குள் நம்முடைய வாழ்க்கை வருகிறது. ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பலனை கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய், அதுவரையிலும் செய்து வந்த பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். அந்த பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதுக்கு பேர் தான் இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற ரட்சிப்பு. இதைத்தான் இந்த எபேசி 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது வந்து பாஸ்ட் நடந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில நடக்குது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்படிப்பட்ட விதத்திலே நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் செய்து கொண்டிருந்த பாவத்திலிருந்து விடுதலையையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு இந்த அனுபவத்தோடு உங்கள் வாழ்க்கை வரலன்னா இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். ஏன்னா இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து இன்றைக்கு உலகத்திலே பிசாசு ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். கள்ளத்தனமான உபதேசங்கள் இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ப்ராஸ்பெரிட்டி டாக்ட்ரின். இந்த ப்ராஸ்பெரிட்டி டாக்ட்ரின் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுடைய மனவேதனைப்படாதபடி நீ பாவி என்று சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். இதை நான் யாரை குறை சொல்வதற்கு இல்லை. இந்த உபதேசம் இப்படி இருக்கிறதுனாலே இன்றைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படாமலேயே தான் ரட்சிக்கப்பட்டதாக ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ரட்சிக்கப்படாமலே ரட்சிக்கப்பட்டதாக ஏமாந்துட்டு சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் வான்னு கூப்பிடுவார். அவனுடைய வாழ்க்கையில் பிதாவின் சித்தனா என்னன்னு தெரியாது. தெரியாமல் அவன் வாழ்ந்திருப்பான். கடைசியில் அவன் கைவிடப்பட்ட பிறகு அப்புறம் யோசிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதற்கு இப்படிப்பட்ட இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின் என்ன சொல்லுகிறது, அவங்க எந்த வசனத்தை வைத்து எப்படி உபதேசிக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10:9-10 ஆகிய ரெண்டு வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10:9-10 ஆகிய ரெண்டு வசனங்கள் என்னவெனில், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த ரெண்டு வசனங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ரட்சிப்பை ரொம்ப ஈஸியாக்கிடுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சொல்ற மாத்திரம் ரொம்ப சுலபமா இருக்கு, இது யார் வேணா செய்யலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இது எப்படிப்பட்ட காரியம் கேட்டீங்கன்னா, இவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு விசுவாசி, புரியுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. விசுவாசித்து இயேசுவை நீர் மரித்தோரிலிருந்து எழுப்பினீர், பிதாவே நீர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினீர் அப்படின்னு இருதயத்தில் நீ விசுவாசினா நீ ரட்சிக்கப்பட்ட. வாயை திறந்து இயேசுவை நீர் மரித்தோரிலிருந்து எழுப்பினீர், அவர் தேவனுடைய குமாரன், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார், அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ரட்சிக்கப்பட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்றார். இந்த காரியம் யார் வேணா செய்யலாம். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது, புரிதல. இது மனுஷன் கிடையாது, பிசாசே இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நடுங்குகிறது. அப்ப பிசாசு கூட ரட்சிக்கப்பட்டிருக்கணுமே, இல்ல, யோசிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியா ரட்சிக்கப்படுவேன்னா, பிசாசு நம்மளை விட ரொம்ப பெரிய அளவுக்கு விசுவாசிக்குது, விசுவாசித்து நடுங்குகிறது. அப்ப வாயை திறந்து அறிக்கையிட்டால் போதுமா, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். நம்மளை விட பிசாசு நல்லா அறிக்கையிடும், உன்னதமான தேவனுடைய குமாரனை எனக்கும் உமக்கும் என்ன அப்படின்னு பிசாசு, இல்லையா. இயேசு கிறிஸ்து வந்து தேவாலயத்தில் நிற்கும் போது பிசாசு கடிச்சு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரிலே ஆணை. யாரு? லேகியோன். அந்த மனுஷனுக்குள் இருந்ததான 6000 பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்லிச்சு, தேவனுடைய குமாரனே நிச்சு, புரிதல. அப்ப பிசாசுகள் நம்மை விட அதிகமாய் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருக்கிறது, அறிந்து பயந்து நடுங்குகிறது. நம்மளை விட அது ஓப்பன வெளிப்பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறது. அப்ப முதல் ரட்சிப்பு அதுக்கு தான் கிடைச்சிருக்கணும். அப்ப நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறது அது யார் வேணா செய்யலாம், பிசாசு கூட செய்யலாம். அதை வாயை திறந்து இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் யார் வேணா சொல்லலாம். இது சொல்றவங்களை ரட்சிக்கப்பட்டவன் சொல்றது சுத்தமான ஏமாற்றுத்தனம், அப்படி கிடையாது. அப்ப இந்த இடத்துல இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறதுனா, அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னா அந்த தேவகுமாரனுடைய காரியம் என்ன, நம்முடைய பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவங்களை சுமந்தவர் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அதை நம்ம விசுவாசிக்கணும். நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மனஸ்தாபப்படணும். இப்ப அந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடணும், அங்கதான் நமக்கு ரட்சிப்பு என்பது வருமே தவிர, நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படாமல் நம்முடைய குற்றங்கள் நம்முடைய கிரிகளிலே நடப்பித்ததான பாவங்கள் அவைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்காமல், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்க முடியாது. இதுல வந்து சிலர் வந்து வாதிடுகிறவர்கள் உண்டு. அப்படின்னா, நீ சின்ன வயசுல செஞ்ச பாவத்தை அத்தனை உன்னாலும் சொல்ல முடியுமா அப்படின்னு, சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல என்னென்ன பாவம் செஞ்ச உன்னே லைனா சொல்லுனா யாருனாலும் சொல்ல முடியாது. ஆனால் ஒட்டு மொத்தமாய் சொல்ல முடியும், இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்களுக்கு என்னை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும். நாம் ஒரு பாவி என்பதை உணர்ந்து ஒப்பு கொடுத்தாலே மொத்த காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறதற்கு வல்லவராக இருக்கார். அந்த உணர்வு அவசியம். அப்போஸ்தலாகிய பவுல் தன்னுடைய காரியத்தை குறித்து அவர் சொல்லுவார், நீங்க வாசிக்கிற பாருங்க, 1 தீமோத்தேயு 1:15 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 தீமோத்தேயு 1:15 அவர் தன்னை குறித்து இப்படி சொல்றார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். இதுதான் முக்கியம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அவர் நிறுத்தல என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம். இது அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் உடனே தன்னை பத்தி யோசிக்கிறார், அவர்களில் பிரதான பாவி நான். அப்ப தன்னை ஒரு பாவியாய் தான் இருந்தேன் என்பதை அவர் ஒத்துகிறார். ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது பிரதானமான பாவியாய் இருந்த என்னை இயேசு ரட்சித்தார்னு கொண்டு வர்றார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அங்கதான் ஆண்டவர் நமக்கு வந்து மன்னிப்பு நமக்கு கொடுக்க முடியும். இல்லாத பட்சத்தில், உணர்வு இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் நம்மை மன்னிக்க முடியாது. அந்த மன்னிப்பு மனந்திருப்பதிலும் பாவ மன்னிப்பும் நமக்கு வரணும். பாவ மன்னிப்பை பத்தி பேசலன்னா பிரச்சனையே கிடையாது. வெறும் நீ மனம் திருப்பிட்டா ரட்சிக்கப்பட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் மனந்திருப்பதிலும் பாவ மன்னிப்பு ரெண்டையும் சேர்த்தே சொல்றார், ரெண்டையும் பிரிக்க முடியாத ஒன்று. ஆகையினாலே பாவ மன்னிப்பிற்கு நாம் பாவங்களை குறித்த ஒரு உணர்வு நமக்கு வரணும், அந்த மனஸ்தாபம் வரணும். அந்த மனஸ்தாபத்தோடு ஆண்டவரிடத்துல நாம் அறிக்கையிட்ட பொழுதுதான் நம்முடைய ஆத்மா மீட்கப்படுகிறது. இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு இதனுடைய பலன் என்னன்னா, அதுவரைக்கும் நாம் என்னென்ன பாவத்திற்கு அடிமையாக இருந்தோமோ அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கிறது. வாழ்க்கையில் ஒரு வெளியரங்கமான மாற்றம் வருகிறது. செய்து வந்த தவறுகளை நீ செய்யாதபடிக்கு நமக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய இருதயம், ஒரு புதிய சிந்தை, ஒரு புதிய வாஞ்சை நமக்குள் உருவாகிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை வெளியரங்கமாக எல்லாரும் காணுபடியாய் நடைபெறுகிறது. இதுதான் ரட்சிப்பின் நிச்சயம். எதுவரை எதையெல்லாம் அதற்கு முன்பாய் வெறுத்தோமோ அதையெல்லாம் நேசிக்க ஆரம்பிப்போம். பைபிள் படிக்கிறத வெறுத்திருப்போம், சர்ச்சுக்கு போறதை வெறுத்திருப்போம், கூடி ஜெபிக்கிறத வெறுத்திருப்போம், கர்த்தருக்காக வாழ்வதை வெறுத்திருப்போம், நல்ல உபதேசத்தை கேட்க வெறுத்திருப்போம். ஆனால் இதெல்லாத்தின் மேலே நமக்கு வாஞ்ச வந்துடும். மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்வதை குறித்து வெறுத்திருப்போம், ஆனால் இதெல்லாம் வாஞ்ச வந்துடும். எதையெல்லாம் நேசித்தோமோ அதன் மேலெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெறுப்பு வந்துடும். எதையெல்லாம் உலகத்தின் காரியங்கள், பாவங்கள், அசுத்தங்கள், வேண்டாத கதைகள், மற்றவங்களை குறை சொல்றது, வேண்டாத காரியங்களை பேசுறது, செய்யறது, இதெல்லாம் நமக்கு ஆசையா இருந்திருக்கும். ஆனால் அந்த ரட்சிப்பு நேரம் வந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில் அதன் மேலெல்லாம் நமக்கு ஒரு வெறுப்பு தானாய் வந்துவிடும். இதுதான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதற்கு அடையாளம், வாழ்க்கையில் மாற்றம். இது உலகத்தில் நடக்கிறது. நான் இதுல ரெண்டுன்னு சொன்னேன். ரெண்டாவது என்னன்னா, இந்த உலகத்தை விட்டு மீட்கப்படுகிற இன்னொரு ரட்சிப்பு, அதை குறித்து நான் ரெண்டு வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:22 24:13 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இது ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இது ஃபியூச்சர்ல நடக்கிறது. 24:13 அதே காரியத்தை தான் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இந்த ரட்சிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்ததான பாவ மன்னிப்பு நிச்சயம், வாழ்க்கை மாற்றம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு புதிய ஜீவியம், இதை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் தொடர வேண்டும். எப்படி? முடிவு ரெண்டு விதத்தில் வரும். ஒன்று, நம்முடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு முடிவு வரும். அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலே ஒரு முடிவு வரும். இந்த ரெண்டு காரியத்தில் எது சம்பவிக்கிறதோ அதுவரையிலும் நாம் பெற்ற ரட்சிப்பில் தேவ சித்தத்தில் தொடர்ந்து வாழ்வோமானால் இந்த பாவ உலகத்தை விட்டு, பாவ சரீரத்தை விட்டு, பாவ சூழ்நிலைகளை விட்டு நாம் ரட்சிக்கப்பட்டு, அதாவது விடுவிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் நுழைவோம். இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ரெண்டாவது ரட்சிப்பு. ரெண்டாவது ரட்சிப்புனா இந்த உலக வாழ்க்கை முடிந்து உலகத்தை விட்டு நாம மீட்கப்பட்டு பரலோகம் போறது. அந்த மத்தேயு 10:22-24:13 இதைத்தான் சொல்லுகிறது. இந்த இடத்துல சொல்லப்படுற ரட்சிப்பு இனி வரப்போகிறதா இருக்கிறது. எபேசியர் 2:8 சொன்னது ஏற்கனவே வாழ்க்கையிலே வந்துவிட்ட ஒன்று. அதிலே நாம் நிலைத்திருந்தால் இந்த ரட்சிப்பை நாம் அனுபவித்து உலகத்தை விட்டு மீட்கப்பட்டு, பாவ சரீரத்தை விட்டு ரட்சி மீட்கப்பட்டு நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். ஆகையினால் இப்படி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்து தேவ பிள்ளைகள் நம்ம தெளிவார்க்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு உண்மையான ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நம்மளை உட்படுத்தி கொண்டு அவருடைய வசனத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டியது அவசியம். சரி, இந்த ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே, நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பாவத்தை குறித்து ஒரு மனஸ்தாபம் இதெல்லாம் வரணும்னு. இதற்கு இயேசு கிறிஸ்து வேதத்திலே ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்றை சொல்லியிருக்கிறார். அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்தால் உங்களுக்கு இதை இன்னும் தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:10 to 14 பதினான்காவது வசனம் வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:10 to 14 இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 times உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அற்புதமான ஒரு சம்பவம் இது. இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை சொல்றார். இது நல்ல ஒரு உதாரணம். ரெண்டு பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போறாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆயக்காரனுக்கும் பரிசேயனுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது உலக நடக்கையிலே, வாழ்க்கையிலே. இந்த ஆயக்காரர்கள், இவர்கள் வெளியரங்கமாகவே, இவர்கள் வந்து அரசாங்கத்தில் இவர்கள் வரி வசூல் செய்கிற தொழிலில் இருக்கிறவர்கள் ஆயக்காரர்கள். இந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தி அநியாயமாய் வாழ்ந்து வந்தார்கள். ஜனங்களிடத்திலே லஞ்சம் வாங்கினாங்க. அவர்கள் வரி வசூல் செய்கிறதுல கள்ளக்கணக்கு எழுதியிருப்பாங்க. போலியாக ஜனங்களுக்கு வரியை வந்து குறைச்சி எழுதி கொடுத்து அதில் லஞ்சம் வாங்கியிருப்பாங்க. இப்படி பல அக்கிரமங்களையும் அநியாயங்களை செய்து ஜனங்களை மிரட்டி, இப்படி அவர்கள் சாபத்திற்குட்பட்டவர்களாக இருந்தாங்க. எல்லாருமே அவர்களை பாவி என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்தாங்க. சகேயு என்ற மனுஷன் லூக்கா 19 பார்க்கும்போது அவன் ஆயக்காரனுக்கு தலைவன், ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை குறித்து அந்த ஊர் ஜனமே சொல்லியது, பாவியான இந்த மனுஷனிடத்தில் தங்குபடி போகிறாரே என்று இயேசு கிறிஸ்துவையே நிந்திச்சாங்க. அப்போ அவனை இந்த ஊரே பாவின்னு பேசிச்சு. இப்படித்தான் ஆயக்காரர்கள் இருந்தாங்க. இவர்கள் வெளியரங்கமான பாவ வாழ்க்கையிலே, வெளியரங்கமான இவர்கள் கர்த்த ஜனங்களால் சபிக்கப்பட்ட நிலைமையிலே இவங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் இந்த பரிசேயர்கள் வந்து அப்படி கிடையாது. இவங்க வேதத்தை நல்ல கற்றறிஞ்சவங்க, அந்த வேதத்தை மற்றவங்களுக்கு போதிக்கிறவங்க. ஆனால் பிராக்டிக்கலாக வாழ மாட்டாங்க. வேதத்தை கற்றறிஞ்சவங்க, வேதத்தை போதிக்கிறவங்க, தங்களை ஒரு பெரிய நீதிமானாக, பரிசுத்தமானாக உலகத்துக்கு காட்டிக்கொள்கிறவர்கள், ரொம்ப வேஷம் போடுறவங்க. இவங்களுடைய காரியம் பார்த்தீங்கன்னா, வெளிப்பிரகாரமாக இவங்கள பார்த்தா, ஐயோ இவங்கள மாதிரி ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. இவன் சொல்கிறான் பாருங்க, நான் இந்த அநியாயக்காரர், பரிகாரர், நான் யாரையும் பரியாசம் பண்ணுறது கிடையாது, யாருக்கு அநியாயம் பண்ணுறது கிடையாது, விபச்சாரக்காரர், நான் எங்கேயும் போய் விபச்சாரம் பண்ணுறது கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆயக்காரனை போலும் இல்லாதபடியால் உண்மை சோத்தரிக்கிறான், இவனமான மோசமானவன் கிடையாதுன்றான். அப்போ அவன் வெளிப்படையாக பாருங்க, எப்படியெல்லாம் அவன் வந்து நினைக்கிறான், நான் எல்லாரும் விட பெட்டர் நினைக்கிறான், மற்றவங்கள நான் ரொம்ப சுப்பீரியராக இருக்கிறேன் நினைக்கிறான், நான் எந்த அநியாயம் பண்ணுறதில்லை, எந்த அக்கிரமம் பண்ணுறதில்லை, நான் எந்த விபச்சாரம் பண்ணுறது கிடையாது, இவனை மாதிரி மோசமானவன் நான் கிடையாது, இப்படி அவன் நினைக்கிறான். அடுத்தது பாருங்க, அவனுடைய ஆவிக்குரிய காரியத்தை செய்கிறான். அவன் சொல்கிறான், வாரத்தில் 2 times நான் கண்டிப்பாக உபவாசம் பண்ணுறேங்கிறான். அப்போ தவறாமல் வாரத்தில் 2 times உபவாசம் பண்ணுற வழக்கம் அவனுக்கு கரெக்டாக இருந்திருக்குது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய வருமானத்தில் எல்லாம் தசமபாக கொண்டு வந்து கரெக்டாக கொடுக்குறான். அப்ப இவனை பார்க்கும்போது இவனை எங்கேயுமே யாருமே வெளிப்படையை பார்த்தா குறைய சொல்ல முடியாது. தசமபாக கொடுக்கிறேன், உபவாசம் பண்றேன், எந்த வெளிப்பிரகாரமான பாவம் செய்யறது கிடையாது, இப்படியெல்லாம் சொல்றான். இவன் தனக்குள்ளே இப்படி ஜெபம் பண்றானா, இவ்வளவு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிறதா அவன் தன்னை காட்டிக்கொள்ளுகிறான். இவனுக்கு இதெல்லாம் வெளிப்பிரகாரம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனா ஒண்ணு என்ன இல்லைன்னா, தன்னைத்தானே தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தக்கூடிய இருதயம் இல்லை. இன்னும் சொல்ல போனால், தன்னை ஒரு பாவி என்று உணரக்கூடிய ஒரு உணர்வு அவனுக்கு இல்லை. அது ஒன்று தான் இல்லை, மீதி எல்லாம் இருக்குது. வாழ்க்கை நல்லதா இருக்குது. அது மாத்திரமல்ல, இவன் வந்து தசமபாகம் கொடுக்கறான், இவன் வந்து உபவாசம் பண்றான், வாழ்க்கை எல்லாமே நல்லதா இருக்குது. ஆனால் ஒன்னே ஒன்று தான் மிஸ்ஸிங். என்ன? தன்னை படைத்த தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன்னை ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிற இருதயம் மட்டும் அவனுக்கு இல்லை, மீதி எல்லாமே இருந்துச்சு. இந்த ஆயக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லதில்லை. இவனுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இவன் உபவாசம் பண்ண மாட்டான், இவன் தசமாங்க கொடுக்க மாட்டான், இவன் வந்து நல்ல விஷயம்ல கெட்ட விஷயம் நிறைய செய்வான், அநியாயம் பண்ணுவான், அக்கிரமம் பண்ணுவான், லஞ்சம் வாங்குவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் இவனுக்கு ஒன்னே ஒன்று இருந்துச்சு, அவங்ககிட்ட இல்லாத ஒன்னே ஒன்று இருந்துச்சு, தான் பாவி என்கிற ஒரு உணர்வு மட்டும் அவனுக்கு இருந்துச்சு, தான் சரியில்லாதவன் என்கிற உணர்வு மட்டும் இருந்துச்சு, தன்னை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்த வேண்டும் என்கிற ஒரு இருதயம் மட்டும் அவனுக்கு இருந்துச்சு. பரிசேயன் ஆலயத்தில் உள்ள வந்து பலிபீடத்துக்கு முன்னால் நின்று அவன் பெரிய அளவுக்கு ஜெபம் பண்றான். ஆனால் ஆயக்காரன் பக்கத்தில் வர்றதுக்கே அவனுக்கு பயம், நான் தேவாலயத்திலே கிட்ட போறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, தூரத்தில் நிற்கிறான், மார்பில் அடித்துக் கொள்ளுகிறான், ஐயோ நான் பாவி, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், மார்பில் அடிச்சுட்டு அழுகிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, அவன் அல்ல இவனேங்கிறாரு. இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனாங்கிற. அப்போ அவன் இவன் இந்த ரெண்டு வார்த்தைக்கு கவனிக்கணும். அப்ப அவன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், தூரத்தில் இருக்க அதோ இருக்கிறான் பாருங்க அவன் அப்படின்வோம், பக்கத்தில் இருக்கிறவன் தோ இவன் தான் அப்படின்வோம் இல்ல என்ன, அந்த வார்த்தை யோசிச்சு பாருங்க, அவன் அல்ல இவன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யார் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார் பாத்தீங்கன்னா, இந்த ஆயக்கார பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். எவன் ஒருவன் தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து தன் பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு தேவனே பாவியாகியின் மேல் கிருபையாயிரும் என்று பாவ உணர்வோடு அவன் கதறி அழுகிறானோ அவன் பக்கத்தில் தான் ஆண்டவர் இருப்பார். அவன் தன்னுடைய நீதியெல்லாம் பேசிட்டு கடைசி வரைக்கும் அவன் தான் நீதிமான் என்று நினைத்து அவன் அக்கிரமக்காரனாக வாழ்ந்து அவன் நரகத்துக்கு போயிட்டான். ஆனால் இவன் பொல்லாதவனாகவே இருந்து தன்னுடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு நீதிமானாய் மாறி பாவ மன்னிப்பை பெற்று நீதிமானாய் மாறி இவன் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். இவன் ஆண்டவர் கூட இருக்கிறான், ஆண்டவர் இவன் கூட தான் இருக்கிறார். இதுதான் பெரிய விஷயம். இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதுக்கு முன்னால் நான் சொன்னதோடைய வித்தியாசம் இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எவன் ஒருவன் தன் பாவங்களுக்காக உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு தன் பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரை பரிகாரி என்பதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரமே பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கும் என்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே பாவங்கள் கழுவப்பட முடியும் என்பதையும் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி இயேசுவே நான் ஒரு பாவி என்று தன்னை தாழ்த்தி தன் பாவங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்புக்காக அவன் கெஞ்சி பாவ மன்னிப்பை பெறுகிறானே அவன்தான் ரட்சிக்கப்பட்டவன், அவன்தான் நீதிமானக்கப்பட்டவன், அவனோடு கூட தான் கர்த்தர் இருப்பார், அவன் தான் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க போகிறவன். அவன் அதில் கடைசி வரைக்கும் இருந்தால் அவன் கண்டிப்பாக அவன் பரலோகத்திற்குள் பிரவேசித்து விடுவான். இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஆகிய ரட்சிப்புனா என்னங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லிவிட்டேன். இப்ப உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். நீங்க யோசிக்கணும், நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையானே எனக்கு தெரியலன்னு வாங்க சிலர். அந்த நிலைமையில் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டு இருப்பீங்களானால் நான் சொன்ன அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு இன்றைக்கு ராத்திரி தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஒவ்வொரு குறைவுகள் மீறுதல்களுக்காக மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை செய்து நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமானாய் மாற வேண்டும், நீதியிலே நடக்க வேண்டும், அப்பொழுது உலகத்தை விட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை வந்து சேர்வீர்கள். இது இல்லாமல் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்பட்டான், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று வெறுமனே வாயத்திறந்து சொல்றதுனால நம்ம ரட்சிப்பின் அனுபவம் வராது. அது அந்த விசுவாசத்திற்குள் இந்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இருக்கிறது, அந்த விசுவாசத்திற்குள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாய் பார்க்க வைக்கிறது, அந்த விசுவாசம் தேவனுடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மட்டுமே பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கும் என்பதை விசுவாசிக்கிறதாய் இருக்கிறது, அந்த விசுவாசத்திற்குள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்முடைய பாவத்தை கழுவும் என்று விசுவாசிக்கிறது இருக்கிறது. இது எல்லாத்தையும் விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபையாக நம்மை ரட்சித்து நீதிமானாக்கி நீதியிலே வாழ வைத்து பரலோகத்தில் சேர்க்கிறார். இந்த ரட்சிப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படாதவர் என்பது உங்களுக்கு சந்தேகத்தில் இருப்பீங்களன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா என்பது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் என்றால் இந்த அடிப்படையிலே நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். ரட்சிக்கப்படாமலே ரட்சிக்கப்பட்டதாக ஏமாந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களும் நீங்க இந்த மாதிரி உண்மையிலேயே ஏற்கனவே ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டிருந்தோம், நீங்க சந்தேகமா இருந்தீங்கன்னா நீங்க அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சிருங்க. நீங்க கரெக்டா தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் இடத்துல நீங்க உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு பாவரிக்கை செய்யற ஒரு நபரா இருந்தா இப்ப நீங்க ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, என்னை ரட்சித்து விட்டதற்காக சோத்திரம் என்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாதது போலவே குழம்பிட்டு இருக்க கூடாது. வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள், வசனம் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, ரட்சிக்கப்படாமலே தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாய் நினைத்து ஏமாந்து கடைசியிலே நரகத்திற்கு போய்விடாத படிக்கும், ரட்சிக்கப்பட்டும் தான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறதை வசனத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ளாமல் இருந்து குற்ற உணர்வோடு வாழ்கிறதிலிருந்தும் ஆண்டவரே நீங்க ஒவ்வொருவரையும் விடுதலை செய்கிறதற்காக சோத்திரம். தகப்பனே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்க. இந்த வேத வசனமாகிய சத்தியம் ஒவ்வொருவரையும் விடுதலையிலே தொடர்ந்து நடத்தி உமக்குள் மகிழ்ந்து இருக்கவும், உம்மோடு நெருங்கி வாழவும், உம்முடைய சித்தம் செய்யவும், பரலோகத்திற்குள் மகிழ்ச்சியோடு பிரவேசிக்கவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதற்காய் சோத்திரம். உம்முடைய வேதமே சத்தியம், உம்முடைய வேதமே வெளிச்சம், உம்முடைய வேதமே எங்கள் கால்களுக்கு தீபம், உம்முடைய வேதமே எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்பா, இந்த வெளிச்சத்திலே நாங்கள் எப்பொழுதும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் பல ரகசியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதில் எங்களை நீங்க நடக்க பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதன் மூலமா ஏராளமான தேவ பிள்ளைகளை ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கப் போகிறதற்காய் சோத்திரம். உமை அறியாதவர்கள் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து மீட்கப்பட போகிறதற்காய், ரட்சிப்படைய போகிறதற்காக சோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.